வணக்கம் மாணவர்களே, இன்று உவா சமூக வானொலியின் குருகுல கல்வி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் நான் ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளா தேவி, ஹல்துமுல்லை விபுலானந்தா தமிழ் மகாவித்யாலயத்திலிருந்து. மாணவர்களே, இன்று நாம் தரம் 9 மாணவர்களுக்கான தமிழ் பாடப்பரப்பில் காணப்படுகின்ற ஆகு பெயர்கள் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். தரம் 9 மாணவர்களுக்கான தமிழ் பாடப்பரப்பில் காணப்படுகின்ற ஆகு பெயர்கள் பற்றி பார்க்கவிருக்கின்றோம். அதாவது ஆகு பெயர்களும் அதற்கான விளக்கங்கள் பற்றியும் கலந்துரையாட இருக்கின்றோம். மாணவர்களே, கற்றலை மேலும் இலகுப்படுத்திக் கொள்வதற்காக தரம் 9 தமிழ் பாட புத்தகத்தில் 5 பக்கத்தில் இருக்கின்ற ஆகு பெயர்கள் என்ற பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். தரம் 9 பாடப்புத்தகத்தில் 5 பக்கத்தில் இருக்கின்ற ஆகு பெயர்கள் என்ற பகுதியை திருப்பிக் கொள்ளுங்கள். அதனோடு சேர்த்து குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக குறிப்பேடுகளையும் பேனை அல்லது பென்சிலையும் உங்கள் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் அனைவரும் கற்றலுக்கு தயாரான நிலையில் இருப்பீர்கள் என நம்புகின்றேன். ஆம் மாணவர்களே, தரம் 8 நீங்கள் பெயர் சொற்கள் சம்பந்தமான விளக்கங்களை பெற்றிருப்பீர்கள். பெயர் சொற்கள் என்றால் என்ன, பெயர் சொற்கள் எத்தனை வகைப்படும் போன்ற விளக்கங்களை பெற்றிருப்பீர்கள். அதில் 6 வகையான பெயர் சொற்கள் பற்றி கற்றிருப்பீர்கள். 6 வகையான பெயர் சொற்கள் பெயர்ச்சொற்களும் இவை என சற்று பார்த்துவிட்டு வருவோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர் போன்ற 6 வகையான பெயர் சொற்கள் பற்றிய விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள். இன்று முதலில் ஆகு பெயர்கள் என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். ஆகு பெயர்கள் என்பது ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர்கள் என்று கூறுவர். ஒன்றின் இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றிற்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயர்கள் எனப்படும். அதாவது ஒரு பொருளினுடைய இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு மற்றொரு பொருளுக்கு பெயராகி வருவது ஆகு பெயர்கள் எனப்படும். இது ஆகு பெயருக்கான வரைவிலக்கணமாகும். இந்த ஆகு பெயர்கள் 16 வகைப்படும். அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய 6 வகையான ஆகு பெயர்கள் பற்றியே இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். 6 வகையான ஆகு பெயர்கள் பற்றி இன்று கலந்துரையாட இருக்கின்றோம். ஆம் மாணவர்களே, நாம் பின் வருகின்ற 2 உதாரணங்களையும் கவனிப்போம். அதில் முதலாவது உதாரணம், ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம். இரண்டாவது உதாரணம், ஊர் நிம்மதியாக உறங்குகின்றது. மேற்குறிப்பிட்ட வாக்கியத்தில் ஆத்தி என்பது ஆத்தி என்றொரு மரத்தையும் ஆத்தி மரத்தை சூடிய ஐயனை படிவோம் என்று பொருள்படவில்லை. ஆத்தி மரத்தை சூடி கொள்ள முடியுமா? முடியாதல்லவா? அப்பொழுது எதை சூடிக்கொள்வது? ஆத்தி மரத்தில் இருக்கின்ற மலரை அல்லவா சூடிக்கொள்ள முடியும். எனவே ஆத்தி மரத்தில் உள்ள மலரை சூடிய ஐயனை பணிவோம் என்று பொருட்படும். இங்கு ஆத்தி மரமானது அதில் பூத்துள்ள மலருக்கு ஆகி வந்துள்ளது. ஒரு பொருள் தன்னை உணர்த்தாது மற்றொன்றை அல்லது வேறொன்றை உணர்த்தி நிற்கின்றது. இதுவே ஆகு பெயராகும். இங்கு பாருங்கள் மாணவர்களே, ஆத்தி சூடிய ஐயனை பணிவோம் என்பதில் ஆத்தி மரமானது அதில் பூத்துள்ள மலருக்கு ஆகி வந்துள்ளது. எனவே ஒரு பொருள் தன்னை உணர்த்தாது மற்றொன்றை அல்லது வேறொன்றை உணர்த்தி நிற்கின்றது. இதைத்தான் நாங்கள் ஆகு பெயர்கள் என்று கூறுவோம். அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். பிள்ளைகளே, ஊர் நிம்மதியாக உறங்குகின்றது. ஊர் நிம்மதியாக உறங்குகின்றது. இந்த உதாரணத்தில் ஊர் எவ்வாறு உறங்கும்? உறங்கியது யார்? உறங்கியது அவ்வூரில் உள்ள மனிதர்கள். ஆனால் கூறுவது எவ்வாறு? ஊர் உறங்கியது என்று கூறுவோம். எனவே இங்கு ஊரானது அவ்வூரில் உள்ள மனிதர்களுக்கு ஆகி வந்துள்ளது. இங்கு ஊரானது அவ்வூரில் உள்ள மனிதர்களுக்கு ஆகி வந்துள்ளது. அதாவது மனிதர்களை குறித்து வந்துள்ளது. ஒரு பொருள் தன்னை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்தி நிற்கின்றது. ஒரு பொருள் தன்னை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்தி நிற்கின்றது. இங்கு ஊரானது தன்னை உணர்த்தாமல் வேறொரு பொருளை, பொருளான ஊரில் உள்ள மனிதர்களை உணர்த்தி நிற்கின்றது. அதாவது ஊரில் உள்ள மக்களுக்கு ஆகி வந்துள்ளது. இதுவே ஆகு பெயராகும். இதுவே ஆகு பெயராகும். பிள்ளைகளே, இப்பொழுது நீங்கள் ஆகு பெயர் என்றால் என்ன என்ற தெளிவை பெற்றிருப்பீர்கள். ஆகு பெயர் என்றால் என்ன என்ற தெளிவை பெற்றிருப்பீர்கள். நாங்கள் முதலில் பார்த்தது போன்று ஆகு பெயர்கள் 16 வகைப்படும். அதில் நாம் பார்க்கவிருப்பது 6 வகையான ஆகு பெயர்களாகும். 16 வகைகளுள் நாங்கள் பார்க்கவிருப்பது 6 வகையான ஆகு பெயர்களாகும். அந்த 6 வகையும் எவை என பார்ப்போமாக இருந்தால், முதலாவது பொருளாகு பெயர். முதலாவது பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர். பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர். இவற்றுள் நாம் முதலாவதாக பார்க்கவிருக்கின்ற ஆகு பெயர் பொருளாகு பெயர். மாணவர்களே, இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருக்கின்ற ஆகு பெயர் பொருளாகு பெயராகும். இந்த உதாரணத்தை பார்ப்போம். மல்லிகை சூடினாள். மல்லிகை சூடினாள். முல்லை மணம் வீசியது. முல்லை மணம் வீசியது. மல்லிகை சூடினாள் என்பதில் சூடியது எதனை? மல்லிகை பூவை. மல்லிகை பூவை தானே சூடிக்கொள்ள முடியும். ஆனால் இங்கு கூறியது மல்லிகை சூடினாள் என்று. மல்லிகை பூவை சூடினாள் என்றுதான் கூறியிருக்க வேண்டும். மல்லிகை என்ற பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. மல்லிகை என்ற பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. பூ என்பது உறுப்புகளுக்குள் அடக்கப்படும். உறுப்பென்றால் எங்களுக்கு, நாங்கள் ஏற்கனவே பெயர் சொற்கள் படிக்கும்போது உறுப்பு சினை பெயரை, உறுப்புகளை குறிப்பது சினை பெயர் என்று பார்த்திருக்கின்றோம். உறுப்பென்றால் சினை என்று கூறுவோம். மல்லிகை என்ற பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய சினையாகிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. மல்லிகை என்ற பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய சினையாகிய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. எனவே இது பொருளாகு பெயராகும். அடுத்த உதாரணத்தை பார்த்தோமாக இருந்தால், முல்லை மணம் வீசியது. முல்லை மணம் வீசியது. இங்கு முல்லை என்பது முல்லை கொடியாகும். மாணவர்களே, இங்கு முல்லை என்று குறிப்பிடுவது முல்லை கொடியாகும். இங்கு முல்லை கொடி மனம் வீசியது என்று பொருள் அல்ல. முல்லை கொடியில் உள்ள ஓர் உறுப்பான பூவே மனம் வீசியது. முல்லை கொடியில் உள்ள ஓர் உறுப்பான பூவே மனம் வீசியது. எனவே முல்லை என்ற பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. எனவே முல்லை என்ற பொருளின் பெயர் அதனோடு தொடர்புடைய பூவுக்கு ஆகி வந்துள்ளது. எனவே இது பொருளாகு பெயராகும். இது பொருளாகு பெயராகும். ஒரு பொருள் தன்னை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்தி நிற்பதை இவ்விரு உதாரணங்களினூடாக அறியக்கூடியதாக உள்ளது. ஒரு பொருள் தன்னை உணர்த்தாமல் வேறொரு பொருளை உணர்த்தி நிற்பதை இவ்விரு உதாரணங்களினூடாக அறிந்து கொண்டோம். மல்லிகை சூடினாள் என்பதில் அவள் சூடிக்கொண்டது மல்லிகையை அல்ல, மல்லிகை என்ற பெயர் பொருந்திய மலரை. முல்லை மனம் வீசியது என்பதில் மனம் வீசியது முல்லை அல்ல, முல்லை மலர். இங்கு மல்லிகை என்ற பொருள் மலருக்கும் முல்லை என்ற பொருள் முல்லை மலருக்கும் ஆகி வந்துள்ளது. இதுவே பொருளாகு பெயராகும். இதுவே பொருளாகு பெயராகும். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பொருளாகு பெயர் என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது இடவாகு பெயர். இடவாகு பெயர் இந்த இரண்டு உதாரணங்களையும் பார்ப்போம். முதலாவது, இலங்கை வென்றது. அதாவது நேற்று நடந்த கிரிக்கெட் போட்டியில் இலங்கை வென்றது, இவ்வாறு நாம் கூறுவோம் அல்லவா. இங்கு வெற்றி பெற்றது யார்? வெற்றி பெற்றது யார்? இலங்கையா? இலங்கை என்னும் இடப்பெயர் இலங்கை அணியில் விளையாடிய வீரர்களுக்கு ஆகி வந்துள்ளது. இலங்கை எனும் இடப்பெயர், இலங்கை என்பது இடப்பெயர், இலங்கை என்னும் இடப்பெயர் இலங்கை அணியில் விளையாடிய வீரர்களுக்கு ஆகி வந்துள்ளது. இங்கு வெற்றி பெற்றவர்கள் இலங்கை அணியில் விளையாடிய வீரர்களே. இங்கு வெற்றி பெற்றவர்கள் இலங்கை அணியில் விளையாடிய வீரர்களே. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம். வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை சிரித்தது. இங்கு சிரித்தது வகுப்பறை அல்ல. வகுப்பறை சிரிக்க முடியுமா? வகுப்பறையால் சிரிக்க முடியுமா? இல்லைதானே. வகுப்பறை என்பது ஒரு கட்டிடம். கட்டிடம் சிரிக்குமா? அப்பொழுது அங்கு சிரித்தது அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்கள். அங்கு சிரித்தது யார்? அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்கள். எனவே வகுப்பறை என்ற இடப்பெயர் அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களுக்கு ஆகி வந்துள்ளது. வகுப்பறை என்ற இடப்பெயர் அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களை குறித்து வந்துள்ளது. எனவே இது இடவாகு பெயராகும். எனவே இது இடவாகு பெயராகும். வகுப்பறை சிரித்தது என்பதிலும் இலங்கை வென்றது என்றதிலும் இலங்கை வென்றது என்பதில் இலங்கை என்ற இடப்பெயர் இலங்கை அணி வீரர்களையும், வகுப்பறை சிரித்தது என்பதில் வகுப்பறை என்ற இடப்பெயர் அந்த வகுப்பறையில் உள்ள மாணவர்களையும் குறித்து நிற்கின்றது. எனவே ஒரு பொருள் தன்னை உணர்த்தாமல் மற்றொன்றை உணர்த்தி நிற்பதை உணர்கின்றோம். ஓர் இடமானது அந்த இடத்தை உணர்த்தாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களையோ அல்லது ஏனைய உயிரினங்களையோ குறிக்குமாயின் அது இடவாகு பெயராகும். ஓரிடமானது அந்த இடத்தை உணர்த்தாமல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களையோ அல்லது ஏனைய உயிரினங்களையோ குறிக்குமாயின் அது இடவாகு பெயராகும். ஆம் மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது இடவாகு பெயர் என்றால் என்ன என்பதை கற்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கவிருப்பது காலவாகு பெயர். காலவாகு பெயர். ஆம் மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இது காலத்தை உணர்த்தாது அதனோடு தொடர்புடைய வேறொரு பொருளை உணர்த்தி நிற்கும் என்று. காலத்தை உணர்த்தாது காலத்தோடு தொடர்புடைய வேறொரு பொருளை உணர்த்தி நிற்கும் என்று உங்களுக்கு தெரியும். நாம் உதாரணங்களினூடாக இதனையும் விளங்கிக் கொள்வோம். முதலாவது உதாரணம், கார்த்திகை பூத்தது. கார்த்திகை பூத்தது. இங்கு கார்த்திகை என்பது காலப்பெயர். கார்த்திகை என்பது காலப்பெயர். கார்த்திகை என்பது ஒரு மாதத்தின் பெயராகும். அது எங்களுக்கு தெரியும். கார்த்திகை மாதம் என்று கூறுவோம் அல்லவா, தமிழ் மாதங்களில் ஒரு மாதம். கார்த்திகை பூத்தது என்பதில் கார்த்திகை என்ற காலம் எங்களுக்கு தெரியும். கார்த்திகை மாதத்தில் பூக்கும் பூவை அல்லவா இது உணர்த்துகின்றது. எனவே இங்கு பூத்தது கார்த்திகை மாதத்தில் பூக்கின்ற ஒரு வகையான மலராகும். கார்த்திகை மாதத்தில் பூக்கின்ற ஒரு வகையான மலராகும். கார்த்திகை என்ற காலப்பெயர் அக்காலத்தை உணர்த்தாது அக்காலத்தில் பூக்கின்ற பூவுக்கு ஆகி வந்துள்ளது. கார்த்திகை என்ற காலப்பெயர் அக்காலத்தை உணர்த்தாது அக்காலத்தில் பூக்கின்ற பூவுக்கு ஆகி வந்துள்ளது. அடுத்த உதாரணத்தை பார்ப்போம் மாணவர்களே. கார் அறுத்தான். கார் அறுத்தான். கார் என்பது கார்காலத்தை குறிப்பது. கார் என்பது கார்காலத்தை. கார்காலம் என்றால் உங்களுக்கு தெரியும், கார்காலம் என்றால் மழைக்காலம். கார்காலத்தை அறுக்க முடியுமா? முடியாதல்லவா. கார்காலத்தில் விளைகின்ற பயிரை அறுவடை செய்ய முடியும். எனவே கார் என்ற காலப்பெயர் காலத்தை உணர்த்தாது அக்காலத்தில் விளைகின்ற பயிருக்கு ஆகி வந்துள்ளது. கார் என்ற காலப்பெயர் அக்காலத்தை உணர்த்தாது அக்காலத்தில் விளைகின்ற பயிருக்கு ஆகி வந்துள்ளது. எனவே இது காலவாகு பெயராகும். இது காலவாகு பெயராகும். இங்கு காட்டப்பட்ட இரண்டு உதாரணங்களிலும் காலங்களை உணர்த்தாது அக்காலத்தில் விளைகின்ற பூவையும் பயிரையும் உணர்த்தி நிற்கின்றது. எனவே இவைகள் காலவாகு பெயர்களாகும். இவை காலவாகு பெயர்களாகும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கும் ஆகு பெயர் சினையாகு பெயராகும். சினையாகு பெயராகும். சினை என்பது உறுப்பு என்று பொருட்படும். சினை என்பது உறுப்பு என்று பொருள்படும். இங்கு மனிதர்கள், தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள் போன்றவற்றின் உறுப்புகளை கூறலாம். மனிதர்கள், தாவரங்கள், மிருகங்கள், பறவைகள் போன்றவற்றின் உறுப்புகளை கூறலாம். மனிதனை எடுத்துக்கொண்டால் தலை, கால், முகம், செவி, நகம் போன்றவற்றையும், தாவரங்களை எடுத்துக்கொண்டால் தண்டு, வேர், இலை, பூ, காய் போன்றவற்றையும், மிருகங்கள், பறவைகளை எடுத்துக்கொண்டால் வால், கொம்பு, சிறகு, தோல் போன்றவற்றையும் குறிப்பிடலாம். இவைகளை நாங்கள் சினை என்று குறிப்பிடுவோம். உறுப்புகளை சினை என்று குறிப்பிடுவோம். இவ்வாறு பகுதிகளை அல்லது உறுப்புகளை சினை என்று கூறுவோம். வெற்றிலை நட்டான். வெற்றிலை நட்டான் என்ற உதாரணத்தினூடாக சினையாகு பெயருக்கான விளக்கத்தினை பெற்றுக்கொள்வோம். வெற்றிலை நட்டான் என்பதில் வெற்றிலை இலை என்பதை முதலிலே நாங்கள் பார்த்தோம். அது ஒரு சினை பெயர் என்று. வெற்றிலையை நாட்டும் போது நாம் வெற்றிலை நாட்ட முடியாது. இலையை நாட்ட முடியாது. நாட்ட வேண்டியது வெற்றிலை கொடியையே. எதை நாட்ட வேண்டும்? வெற்றிலை கொடியையே நாட்ட வேண்டும். ஆனால் கூறுவது எவ்வாறு? வெற்றிலை நட்டான் என்று. இங்கு வெற்றிலை எனும் சினை பெயர் வெற்றிலை கொடிக்கு ஆகி வந்துள்ளது. வெற்றிலை எனும் சினை பெயர் வெற்றிலை கொடிக்கு ஆகி வந்துள்ளது. இதுவே சினையாகு பெயராகும். இதுவே சினையாகு பெயராகும். வெற்றிலையாகிய சினை பெயர் அதனோடு தொடர்புடைய கொடிக்கு ஆகி வந்துள்ளது. வெற்றிலையாகிய சினை பெயர் அதனோடு தொடர்புடைய கொடியை குறித்து வந்துள்ளது. மாணவர்களே, நாம் முதலாவதாக கற்ற பொருளாகு பெயரையும் இந்த சினையாகு பெயரையும் எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்க வேண்டுமென்றால், முதலாவதாக நாங்கள் கற்ற பொருளாகு பெயரையும் இப்பொழுது நாங்கள் கற்ற சினையாகு பெயரையும் எவ்வாறு வேறுபடுத்தி பார்க்க வேண்டுமென்றால், ஒரு பொருளினுடைய பெயர் அதனோடு தொடர்புடைய சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயராகும். ஒரு பொருளினுடைய பெயர் அதனோடு தொடர்புடைய சினைக்கு ஆகி வருவது பொருளாகு பெயராகும். மல்லிகை சூடினால் மல்லிகை என்ற பொருட்பெயர் மலர் என்ற சினைப்பெயருக்கு ஆகி வந்துள்ளது. இது பொருளாகு பெயராகும். சினையாகு பெயர் என்பது சினைப்பெயரானது அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது. சினைப்பெயரானது அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது. இது சினையாகு பெயராகும். மீண்டும் ஒருமுறை பார்த்தோமாக இருந்தால், ஒரு பொருளினுடைய பெயர் அதாவது பொருட்பெயர் சினைக்கு ஆகி வந்தால் அது பொருளாகு பெயர். ஒரு சினைப்பெயர் பொருளுக்கு ஆகி வந்தால் அது சினையாகு பெயராகும். மாணவர்களே, விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்ததாக மாணவர்களை நாங்கள் பார்க்கவிருப்பது குணவாகு பெயராகும். குணவாகு பெயராகும். பிள்ளைகளே, உங்களுக்கு தெரியும் குணப்பெயருக்கு பண்பு பெயர் என்ற பெயரும் உண்டு. குணப்பெயருக்கு பண்பு பெயர் என்ற ஒரு பெயரும் உண்டு. இந்த குணப்பெயருக்குள் அல்லது பண்பு பெயருக்குள் நிறம், வடிவம், அளவு, சுவை போன்ற குணங்கள் உள்ளடக்கப்படும். நிறம், வடிவம், அளவு, சுவை, இதனையும் நாங்கள் உதாரணத்தினூடாக விளங்கிக் கொள்வோம். மாணவர்களே, குணவாகு பெயர் வெள்ளை பூட்டி உளுந்தான். வெள்ளை பூட்டி உளுந்தான். மாணவர்களே, இங்கு வெள்ளை என்பது ஒரு நிறமாகும். வெள்ளை என்பது ஒரு நிறமாகும். வெள்ளை என்ற நிறத்தை கொண்டு வயலை உளுந்தான் என்று பொருள்படவில்லை. வெள்ளை நிறத்தை உடைய எருதை கொண்டு வயலை உளுந்தான் என்பதே பொருள். வெள்ளை நிறத்தை உடைய எருதை கொண்டு வயலை உளுந்தான் என்பதே பொருள். இங்கு வெள்ளை என்ற குணப்பெயர் அதனோடு தொடர்புடைய வெள்ளை நிற எருதை குறிக்கின்றது. இங்கு வெள்ளை என்ற குணப்பெயர் அதனோடு தொடர்புடைய வெள்ளை நிற எருதை குறித்து நிற்கின்றது. இங்கு குணப்பெயர் தன்னை உணர்த்தாமல் மற்றொன்றை உணர்த்தி நிற்கின்றது. இங்கு குணப்பெயர் தன்னை உணர்த்தாமல் மற்றொன்றை உணர்த்தி நிற்கின்றது. இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம் மாணவர்களே. மஞ்சள் பூசினாள். மஞ்சள் பூசினாள். இங்கு அவள் பூசியது மஞ்சள் நிறத்தை அல்ல, மஞ்சள் நிறத்திலான கிழங்கை அரைத்து பூசினாள். ஆனால் கூறியது எவ்வாறு? மஞ்சள் பூசினாள் என்று. இங்கு மஞ்சள் என்ற குணப்பெயர் மஞ்சள் நிறத்தை குறிக்காமல் மஞ்சள் நிறத்திலான அக்கிழங்கை உணர்த்தி நிற்கின்றது. இங்கு மஞ்சள் என்ற குணப்பெயர் மஞ்சள் நிறத்தை குறிக்காமல் மஞ்சள் நிறத்திலான கிழங்கை உணர்த்தி நிற்கின்றது. எனவே குணவாகு பெயர் என்பது குணப்பெயரானது தன்னுடைய குணத்தை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை உணர்த்தி நிற்பதாகும். குணவாகு பெயர் என்பது குணப்பெயரானது தன்னுடைய குணத்தை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை உணர்த்தி நிற்பதாகும். அதுதான் குணவாகு பெயர் எனப்படும். சரி மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கவிருக்கும் ஆகு பெயர் தொழிலாகு பெயர். தொழிலாகு பெயர். இப்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த தொழிலாகு பெயரானது தொழிலை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை உணர்த்தி நிற்பதாகும். தொழிலாகு பெயர் என்பது தொழிலை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளை உணர்த்தி நிற்பதாகும். இதனையும் உதாரணங்களினூடாக விளங்கிக் கொள்ளலாம். உதாரணத்தை பார்ப்போம். பொறியியல் உண்டேன், பொறியியல் உண்டேன். மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், பொறியியல் என்பது ஒரு வகையான தொழிலாகும். அதாவது பொறித்தல் என்னும் தொழிலாகும். இங்கு பொறித்தல் என்னும் தொழிலின் பெயர் அத்தொழிலை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. பொறியியல் என்னும் தொழிற்பெயர் அந்த தொழிலை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. எனவே இது தொழிலாகு பெயராகும். வற்றல் உண்டான், இரண்டாவது உதாரணம். வற்றல் உண்டான். வற்றல் என்பது காய்தல் என்னும் தொழிலாகும். காய்தல் என்னும் தொழிலை உண்ண முடியுமா? இங்கு காய்ந்த உணவை குறித்து நிற்கின்றது. எனவே தொழிற்பெயரானது தன்னுடைய தொழிலை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய உணவுப் பொருளுக்கு ஆகி வந்துள்ளது. எனவே இது தொழிலாகு பெயராகும். மாணவர்களே, இவ்வளவு நேரமும் நாங்கள் ஆகு பெயர்கள் பற்றிய விளக்கத்தினை பார்த்தோம். ஆகு பெயர் என்றால் என்ன? இப்பொழுது உங்களால் கூற முடியும். ஆகு பெயர் என்றால் ஒரு பொருளினுடைய இயற்பெயர் அதனோடு தொடர்புடைய மற்றொன்றுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகு பெயராகும். என்று பார்த்தோம். இந்த ஆகு பெயர்கள் 16 வகைப்படும் என்றும், அந்த 16 வகைகளுள் நாம் தரம் 9 பாடப்பரப்புக்குரிய 6 வகையான ஆகு பெயர்கள் பற்றி பார்த்தோம். தெரியும் உங்களுக்கு, ஆகு பெயர்கள் 16 வகைப்படும். அந்த 16 வகைகளுள் தரம் 9 பாடப்பரப்புக்குரிய 6 வகையான ஆகு பெயர்கள் பற்றி நாங்கள் பார்த்தோம். அவை பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர். அவைகளான பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், குணவாகு பெயர், தொழிலாகு பெயர் என்பன. இங்கு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய பெயர் சொற்கள் தன்னுடைய இயல்புகளை உணர்த்தாமல் மற்றொன்றை உணர்த்தியிருப்பதே ஆகு பெயர்கள் என்று பார்த்தோம். இங்கு பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய பெயர் சொற்கள் தன்னுடைய இயல்புகளை உணர்த்தாமல் மற்றொன்றை உணர்த்தி வருவதே ஆகு பெயர்கள் என்று பார்த்தோம். இவ் ஆகு பெயர் பற்றிய தெளிவான விளக்கத்தினை பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி மாணவர்களே, இவ்வினாவிற்கான விடையை கூறுங்கள் பார்ப்போம். தலைக்கு 100 ரூபாய் கொடு. முதலாவது வினா, தலைக்கு 100 ரூபாய் கொடு என்ற வாக்கியத்தில் வந்துள்ள ஆகு பெயர் எது? இந்த வினாவுக்கு உங்களால் விடை கூற முடியுமா? தலைக்கு 100 ரூபாய் கொடு என்ற வாக்கியத்தில் வந்துள்ள ஆகு பெயர் எது? எது தலை என்பது உங்களுக்கு தெரியும், சினை பெயர். இந்த சினை பெயரானது தன்னை உணர்த்தாமல் தன்னோடு தொடர்புடைய முழு உருவத்தையும் உணர்த்தி நிற்கின்றது. தலைக்கு மாத்திரம் 100 ரூபாய் கொடு என்று அர்த்தமில்லையே. தலைக்கு 100 ரூபாய் கொடு என்பது முழு உருவத்தையும் உணர்த்தி நிற்கின்றது. எனவே இது என்ன ஆகு பெயர்? ஆம், சினையாகு பெயர். அடுத்த வினாவினை பார்ப்போம். இனிப்பு உண்டான், இனிப்பு உண்டான். இது எவ்வகையான ஆகு பெயர்? இனிப்பு உண்டான் என்பது எவ்வகையான ஆகுப்பெயர்? இனிப்பு என்பது குணப்பெயர். இனிப்பு என்பது குணப்பெயர். இங்கு இக்குணப்பெயர் தன்னுடைய குணத்தை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய உணவுக்கு ஆகி வந்துள்ளது. இங்கு இனிப்பு என்பது குணப்பெயர். குணப்பெயர் தன்னுடைய குணத்தை உணர்த்தாமல் அதனோடு தொடர்புடைய உணவுக்கு ஆகி வந்துள்ளது. எனவே இது குணவாகு பெயராகும். இது குணவாகு பெயராகும். மாணவர்களே, இன்று நாம் தரம் 9 மாணவர்களுக்கான தமிழ் பாடப்பரப்பில் காணப்பட்ட ஆகு பெயர்கள் பற்றிய விளக்கத்தினை பெற்றுக்கொண்டோம். ஆகு பெயர்கள் என்றால் என்ன, ஆகு பெயர்கள் எத்தனை வகைப்படும் என்ற விளக்கத்தினை பெற்றுக்கொண்டோம். இன்னுமொரு பாடப்பரப்பில் உங்களை சந்திக்கும் நோக்கோடு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மாணவர்களே, வீட்டில் பாதுகாப்பான முறையிலிருந்து உங்கள் கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான், ஆசிரியை சுப்பிரமணியம் மஞ்சுளாதேவி. நன்றி, வணக்கம்.